ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 17. ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய, ஓம் நம பகவதே வாசுதேவாய. கர்மணோ ஹி அபி போதவ்யம், போதவ்யம் ச விகர்மணஹம், அகர்மணஶ்ச போதவ்யம், கானா கர்மணோ கதிஹி. கர்மணோ ஹி அபி போதவ்யம், போதவ்யம் ச விகர்மணஹம், அகர்மணஶ்ச போதவ்யம், கானா கர்மணோ கதிஹி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவத்ருவாச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெயம். செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிகவும் கடினம். எனவே கர்மா செயல் என்பது என்ன, விகர்மா தடை செய்யப்பட்ட செயல் என்பது என்ன, அகர்மா செயலின்மை என்பது என்ன என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஜானஞ்சனசலாகயா சக்ஷுரன்மிலீதம் என தஸ்மை ஸ்ரீகுரவே நமஹம். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்திவேதாந்தம் ஸ்வாமின் இதி நாமினின் நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரச்சாரிணிம் நிர்விசேஷாசூன்யவாதி பாஷாததீஷதாரணின் நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம மிருதாயதிம் கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நம்னி கௌரத்விஷே நமஹம். ஹே கிருஷ்ணா கருணா சிந்தோ தீனபந்தோ ஜெகத்பதிம் கோபேச கோபிகா காந்த ராதா காந்த நமோஸ்துதி. ஹரே கிருஷ்ணா. இப்போ அத்தியாயம் 4, உன்னத அறிவு, பதம் 17 இருக்கும். இன்றைக்கி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் நம்மளுடைய பகவத்கீதை குரூப்பில். ஒருவர், யாரேனும் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து கேள்விகள் கேட்டிருக்கார். கேள்வி கேட்டதற்கு ரொம்பவும் நன்றி. தவத்திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜ் அவர்கள் ஒரு அருமையான ஒரு திருவிளையாடலை சொல்லியிருந்தார். அந்த திருவிளையாடலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதற்கான விடை நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு நாள் ஒரு பிராமணர் கங்கை நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். வந்துக்கிட்டு அப்படி பார்த்து வரும்பொழுது ஒரு இன்னொரு பிராமணர் கிடக்கிறத வந்து பார்க்குறாரு. அந்த பிராமணர் ஏன் இங்கே கிடக்கிறார் அப்படின்னா, இந்த பிராமணர் குலத்தில் பிறந்திருந்தாலும் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அவர் அரசியல்வாதியாக இருக்கும் பொழுது நிறைய தப்பு காரியங்களை செய்திருக்கிறார், நிறைய திருடி இருக்கிறார், அவர்களுடைய தகப்பனாரே கொன்று இருக்கிறார். இதுபோல் பலவிதமான தப்பு காரியங்களை செய்யக்கூடாத காரியங்களை நிறைய செய்து இருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் வந்து கம்பீரமாக வந்து நடந்து வந்துக்கிட்டே இருந்தார். அப்படி நடந்து வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே ஒரு காளை மாடு வந்து வழியை குறுக்க மறித்து நின்றுக்கிட்டே இருந்துச்சு. அப்போ இவர் பார்க்குறாரு, எந்த ஆடாது நம்மளை வந்து இந்த காளைமாடு பசுமாடு வந்து காளைமாடு வந்து மறைக்குதே, நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்த ஒரு மரக்கலையை ஒரு என்ன பண்ணுறாரு, பிடுங்கி அந்த காளைமாட்டில் அடிக்கிறார். அடித்த உடனே அந்த காளைமாட்டுக்கு பயங்கர கோபம், யாரா இது நம்மளை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காளைமாடு என்ன பண்ணிச்சு, எட்டு ஒரே ஒரு தான் அவரை வந்து விட்டுச்சு. அதுக்கப்புறம் விட்டதுக்கப்புறம் மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்தார். விழுந்ததுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணிச்சு, அதோட கொம்பில் அந்த பிராமணர் என்ன பண்ணிச்சு, அந்த அரசியல்வாதியை கொம்பில் அப்படி தூக்கி அப்படியே வானத்தில் பறக்க விட்டுருச்சு. வானத்தில் பறக்க விட்டு அது என்ன பண்ண, ரொம்ப அவர் மேலே போயிட்டு டப்புன்னு வந்து விழுந்து அதே இடத்துல வந்து இறந்து போயிட்டார். அந்த மாதிரி சமயத்தில் தான் இந்த பிராமணர் என்ன பண்ணார், கங்கையில் ஸ்நானம் பண்ணிட்டு வந்தார். அப்படி வந்த உடனே கங்கை நீரை என்ன பண்ணுறாரு, அவர் மேலே வந்து தெளிச்சுட்டு இந்த மாதிரி இறந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கங்கை மேலே வந்து கங்கையை தண்ணியை தெளிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போனதும் கொஞ்சம் தூரத்தில் கொஞ்ச நேரத்தில் யமதூதர்கள்லாம் ஓடியாராங்க அந்த பிராமணர்கிட்ட. ஏய் பிராமணா பிராமணா, உன்னால தான் எங்களுக்கு வந்து எங்களோட கையும் போயிடுச்சு காலும் போயிடுச்சு, உன்னால தான் எல்லா பிரச்சனையும் அப்படின்னாரு. இந்த பிராமணர் யோசிக்கிறாரு, என்னப்பா அது, நான் ஒரு பிரச்சனையுமே பண்ணலையே, நான் ஒன்றுமே பண்ணலையே, நான் வந்து கங்கை நீரை அவர் வந்து இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு தெளிச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேனே, வேறு எந்த விதமான தப்பும் நான் பண்ணவே இல்லையே, நான் என்னையே அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த யமதூதர்கள் சொல்கிறாங்க, நீ வந்து கங்கை நீரை அவங்ககிட்ட தெளிச்சிட்ட, அந்த இறந்து போன அந்த அவர் மேலே அவர் வந்து ஏகப்பட்ட தப்பு காரியங்களை செய்திருக்காரு, அவர்களை வந்து நான் நகரம் நரகலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் வந்தோம். அதே நேரத்தில் வந்து நாலு பேர் ரொம்பவும் திவ்யமான ரொம்பவும் அழகாக சங்கு சக்கர கதாபத்மத்தோடு இருந்தாங்க, அவங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இந்த பக்கம் எங்களோட கயிற்றை போட்டு அந்த ஆத்மாவை நாங்கள் இந்த ஒரு பக்கம் இழுக்கிறோம், அவங்க இன்னொரு பக்கம் வந்து எங்களை வந்து தடுக்கிறாங்க எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு இவங்க விஷ்ணு தூதர்கள் வந்து தடுக்கும் பொழுது இவர்கள் என்ன பண்ணுறாரு, யம தூதர்கள் அவர்களுடன் சண்டை போடுகிறார்கள். விஷ்ணு தூதர்களோட சண்டை போடும்போது அப்போ விஷ்ணு தூதர் என்ன பண்ணாங்க, உடனே சுதர்சன சக்கரத்தை எடுத்து இவங்களோட கையை கால் எல்லாத்தையும் வந்து வெட்டிடுறாங்க. ஏன் அப்படின்னா யமதூதர்களை வந்து தடுக்கிறார்களே, விஷ்ணுதூதர்களே இந்த ஆத்மாவை எடுத்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுது, இவங்களுக்கு யமதூதர்களுக்கு வந்து கை கால் எல்லாமே வந்து போயிடுது. அதனால் அந்த பிராமணர்கிட்ட வந்து பதறி அடிச்சுட்டு, நீ ஏன் இப்படி தப்பு பண்ண, ஏன் இப்படி கங்கை நீரை வந்து தெளிச்ச அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இந்த பிராமணர் என்ன பண்ணார், ஓடுறாரு திரும்பவும் கங்கைக்கு போய், திரும்ப வந்து கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய், கங்கா மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு கங்கையோட தண்ணி எடுத்து எடுத்து அர்ப்பணம் பண்ணுறார் கங்கைக்கு. அப்போ உடனே கங்கை என்ன பண்ணுறாங்க, பிரதட்சிணமாக வந்துட்டு அவருக்கு வந்து தரிசனம் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கேட்ட கேள்வி என்ன, யார் ஒருவர் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு பதில் என்ன அப்படின்னா, கங்கையினோட நீரை அவர்களுக்கு மேலே தெளிக்க வேண்டும், அவர்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சரணாமிரதமாக கொடுக்க வேண்டும், அதுக்கப்புறம் துளசி, துளசி இருந்துச்சுனாலும் துளசி தண்ணீரில் வந்து விட்டு அவர்களுக்கு கொடுக்கலாம், துளசியாகவும் கொடுக்கலாம், துளசி அவர்களுடைய நெத்தியில் வைக்க வேண்டும், அதுக்கப்புறம் வந்து ராதா கிருஷ்ணரோட படம் இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு முன்னாடி வைக்கலாம், அதுக்கப்புறம் பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரேன் ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரேன், பகவானுடைய நாமத்தை அவர்களுடைய காதலை வந்து நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் வந்து அவர்களுடைய ஏன் கங்கை அப்படின்னு இவ்வளோ மதிப்பு அப்படின்னா, கங்கை வந்து பகவானுடைய திருவடியிலிருந்து வந்துச்சு. இது வந்து அருமையான ஒரு திருவிளையாடல் இருக்குது, எப்படி வந்து கங்கை வந்து பகவானோட திருவடியில் இருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு வந்து நம்ம மறு இன்னும் ஒரு கிளாஸில் வந்து நம்ம அது வந்து சொல்லலாம். இப்போ சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கங்கை நீர் வந்து பகவானோட திருவடியிலேருந்து வந்ததுனால இது வந்து சரணாமிரதம். அதனால தான் இன்னைக்கு யார் யாரெல்லாம் வந்து கங்கையில் போயிட்டு அந்த ஸ்ரத்தையோட நம்பிக்கையோடு நம்ம வந்து கங்கையில் வந்து ஸ்நானமாக பண்ணுறோமோ அப்போ வந்து எல்லா விதமான பாவங்களும் வந்து நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படின்ற கங்கா மகாத்மியம் வந்து சொல்லுது. அதுக்கப்புறம் துளசியும் வந்து, துளசி வந்து கிருஷ்ணருடைய ஒரு தூய பக்தியாக இருக்கிறதுனால துளசியும் வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய விக்கிரகத்தை ராதாகிருஷ்ணனோட விக்கிரகத்தை வந்து அவர் காமிக்கலாம் பகவானோட நாமத்தை. இதை வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு காரியம், இதை செய்தாலே அவர்கள் வந்து நரகலோகத்துக்கு போகிறது வந்து தடுக்கப்பட்டு விடும். இது வந்து 100% உண்மை. ஏன் அப்படின்னா வந்துட்டு பக்தியினுடைய மகாத்மியம் எல்லாமே வந்து சொல்லுது. அவர் ஒரு மனிதர் வந்து எவ்வளோதான் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லா விதமான பாவம் பண்ணியிருந்தாலும் இந்த ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன வேலைகளை நம்ம வந்து சின்ன சின்ன பக்தியை மட்டும் பண்ணோம் அப்படின்னா வந்து அவர்கள் வந்து நரகலோகத்துக்கு போகிறத வந்து தடுத்து விடலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து அவர் வந்து விடை கொடுக்குறோம். ஹரே கிருஷ்ணா, நன்றி. இந்த பதத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி போன பதத்தில் என்ன சொன்னார், அறிவாளிகள் கூட குழம்பி விடுகிறார்கள் கர்மம் என்ன எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்னு வந்து அறிவாளிகளும் குழம்பி விடுகிறார்கள்னு சொன்னார். ஆனால் இந்த இதில் என்ன சொல்கிறாரு கிருஷ்ணர் வந்து, செயல்களின் நுணுக்கங்களை உணர்வது மிகவும் கடினம் அர்ஜுனா, சாதாரணமாக வந்து கிடையாது. இப்போ நீ என்ன பண்ணுற, இந்த யுத்தத்தில் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிற, உனக்கே வந்து குழம்பி இருக்கிறாய், மிகவும் கடினமான ஒரு நேரத்தில் வந்து இருக்கிறாய் நீ. ஏன் அப்படின்னா உனக்கே தெரியல, சண்டை போடலாமா வேணாமா, சண்டை போட்டால் என்ன ஆகும், சண்டை போடலைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது உனக்கே தெரியல அப்படின்னு வந்து சொல்கிறார். இங்கே வந்து ஸ்ரீல பிரபுபாதரும் அழகாக எழுதியிருக்கிறார். இந்த பொருளுரையில் மூன்று விதமான கருத்துக்களை வந்து சொல்கிறார். ஒன்று வந்து அகர்மம், கர்மம், விகர்மம் அப்படின்னு மூணு சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். கர்மம் அப்படின்னா, கர்மம் அப்படின்னா வந்து செயல், அதாவது எதெல்லாம் வந்து சாஸ்திரத்தின் கொடுக்கப்பட்டிருக்கோ விதிக்கப்பட்ட கடமைகளை சாஸ்திரத்தின் கொடுக்கப்பட்டிருக்கிறத வந்து செய்யறது வந்து கர்மா செயல் அப்படின்ற வந்து சொல்லப்படுகிறது. அந்த கர்மத்தினுடைய அதை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்து அது என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்மளுடைய கணக்கில் வந்து புண்ணியம் அது வந்து அதிகரித்துக்கிட்டே வந்து போகும். அதுக்கப்புறம் நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம எங்கே போவோம் அப்படின்னா சொர்க்க லோகத்துக்கு வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து விகர்மம், விகர்மம் அப்படின்னா இதில் வந்து சாஸ்திரத்தில் எதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அந்த காரியங்களை செய்யறது விகர்மம். சாஸ்திரங்களை சொல்கிறது எல்லாமே நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நமக்கு வந்து பாவம் வந்துக்கிட்டே வந்திருக்கும். பாவம் அதிகமாக அதிகமாக நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா எங்களை போவோம் அப்படின்னா நரக லோகத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் வந்து தாழ்மையான ஜென்மங்கள்லேயே வந்து நம்ம போயிட்டே வந்து இருப்போம். இது வந்து கர்மம், விகர்மம். அகர்மம் அப்படின்னா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வது வந்து அகர்மம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த அகர்மம் நம்ம செய்யும் பொழுது என்னாகும் அப்படின்னா பக்தி தொண்டு செய்யும் பொழுது நம்மளோட கணக்கில் வந்து பாவமும் இருக்காது புண்ணியமும் வந்து கிடைக்காது. எந்தெந்த ஒரு பக்தி செயல்களை பகவானோட இப்போ நான் வந்து உங்களுக்கு பிரவச்சனம் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் வந்து கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இது வந்து பக்தி முறை. இந்த பக்தி முறையை செய்யும் பொழுது நமக்கு பாவமும் கிடைக்காது புண்ணியமும் கிடைக்காது. என்னங்க பாவமும் கிடைக்காது புண்ணியமும் கிடைக்காது அப்படின்னா எதுக்கு தான் நாங்கள் பக்தி பண்ணோம் அப்படின்னு கேட்டால், இது வந்து பகவானோட கிருஷ்ணருடைய கணக்கில் வந்து பக்தி அதிகரிச்சுட்டே வந்து போவோம். நமக்கு வந்து பாவம்னு ஒரு அக்கௌண்ட்டை ஒரு கணக்கு, புண்ணியம் அப்படிங்கிற ஒரு கணக்கு, அதுக்கப்புறம் பக்தி அப்படிங்கிறது இன்னொரு கணக்கு. இந்த நம்ம பக்தி செய்ய என்ன ஆகும், இந்த பக்தி அப்படிங்கிற கணக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வந்து போகும். ஆனால் இந்த புண்ணியம் செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து சொர்க்க லோகத்துக்கு போயிட்டு அந்த புண்ணியமும் பாவமும் குறைந்து 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 இப்போ நம்மளே வந்து வாழ்க்கையில் ஒரு ஆனந்தம் அடைகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய கணக்கிலேருந்து ஒரு புண்ணியம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதே நம்ம வந்து கஷ்டப்படுறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பாவம் தொலைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். இப்போ நமக்கு வந்து ஒரு 50 புண்ணியம் செஞ்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, 50 முறை ஆனந்தம் அடைந்தோம்னா அதோட 50 புண்ணியம் போய்விடும். அதே வந்து 50 பாவம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம 50 தடவை வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அந்த 50 பாவமும் போயிடும். அதுபோல் இந்த பாவமும் புண்ணியமும் என்ன ஆகும், மாறி 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 மாறிட்டே வந்து இருக்கும். ஆனால் பக்தி அப்படிங்கிற கணக்கு பார்த்தோம் அப்படின்னா அது என்றைக்குமே வந்து குறையவே வந்து குறையாது. அதிகரிக்குதோ இல்லையோ ஆனால் வந்து குறையவே வந்து குறையாது. நம்ம பக்தி பண்ண அது என்ன போகும், அந்த பக்தி அப்படிங்கிற கணக்கு வந்து அதிகமாகிட்டே தான் வந்து போகும். சில பிரபுபாதரை சொல்கிறார் அந்த பொருளுரையில், கிருஷ்ணரும் சொல்கிறது போல் நம்ம வந்து கர்மத்தம் விதிக்கப்பட்ட கடமைகளே செய்தாலும் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதே செய்தாலும் மிகவும் கடினம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா அது வந்து நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இது சரியா தப்பா, சரியா தப்பா, இது வந்து சரியாக தான் பண்ணுறோமா தப்பாக தான் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்து 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 நம்ம ஒவ்வொரு செயலும் வந்து செய்யணும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கத்தியில் வந்து காய்கறி நறுக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணோம், உடனே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம், நம்ம கத்தியை வந்து கையில் பட்டுடும், ரத்தம் வந்துடும். நம்ம வந்து காய்கறி தான் நறுக்கிட்டு இருந்தோம், இருந்தாலும் கொஞ்சம் கவனக்குறைவால் என்ன ஆகிடுச்சு, பட்டுன்னு வந்து வெட்டிடுச்சு. அதுபோல் இந்த கர்மம் இப்போ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறத செய்தாலும் விதிக்கப்பட்ட கடமைகளை நம்ம செய்தாலும் இது என்ன பண்ணும், கத்தி வெட்டுறது போல் பட்டுன்னு எங்கன்னா நம்ம கவனக்குறைவாக இருந்தோம் அப்படின்னா வந்து வெட்டிடும். அப்போ வெட்டினோடனே என்ன பண்ணோம், இந்த பந்தத்துக்குள்ளே மாட்டிக்குவோம், மாட்டினோடனே நமக்கு வந்து துன்பங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால தான் சில பிரபுபாதர் சொல்கிறார், நம்ம இதை செய்கிறத விட பக்தியே வந்து செய்துட்டு போகலாம். எந்த காரியத்தை செய்தாலும் பகவானோட திருப்திக்காக செய்யும் பொழுது பாவமும் புண்ணியமும் வந்து இருக்காது, பக்தி மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்றார். அதுக்கப்புறம் இந்த இயற்கை வந்து இயற்கையினுடைய சட்டம் மிகவும் கடினமானது. கடினமானது அப்படின்னா இதிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எப்படி ஒரு நெருப்பு இருக்குது அப்படின்னா நெருப்பில் போயிட்டு நம்ம கையை வச்சாலும் சுடும், ஒரு குழந்தை கையை வச்சாலும் வந்து சுடும். எங்கன்னா வந்து நெருப்பு நினைக்குமா, ஐயோ இது ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்துட்டு இருக்கு, அந்த குழந்தைக்கு வந்து தெரியாது, இந்த நெருப்பில் வந்து கையை வச்சா அதுக்கு சுடும்னு அந்த குழந்தைக்கு தெரியாது, அதனால தான் நம்ம சுடாமல் இருப்போம் அப்படின்னு எங்கன்னா யோசிக்குமா என்ன? நெருப்பு வந்து அதை என்ன பண்ணோம், குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி பட்டுன்னு வந்து சுட்டு எரிச்சிடும். அதுபோல் இந்த கருமம் அப்படிங்கிறத வந்து சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்க செய்தாலும் நமக்கு இந்த மாதிரி ஏற்பட்டுவிடும். அதுக்கப்புறம் எங்கன்னா இன்றைக்கி வழக்கமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிச்சைக்காரர்கள் நம்ம இந்தியாவில் இருக்கிறார்கள். மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் கிருஷ்ணர் இங்கே சொல்கிறது போல் கருமம் அப்படிங்கிறத வந்து மிகவும் நுண்ணியமானது, நுணுக்கமானது, அதை அறிவது மிகவும் கடினம். கிருஷ்ணரே, முழுமுதற் கடவுளான கிருஷ்ணரே வந்து சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மக்கள்லாம் அறியாமையின் காரணத்தில் யாருன்னா கையை காட்டினா உடனே பையக்குள்ளே எடுக்கிற பையக்குள்ளே கையை விடுறது, 1 ரூபாயோ 2 ரூபாயோ. இப்போல்லாம் பிச்சைக்காரங்க கூட மாறிட்டான், எங்கன்னா 50 காசு நீங்கள் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் அப்படி மேலேயும் கீழேயும் பார்ப்பான், என்ன நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்ப்பான். அதனால் என்ன பண்ணுறாங்க மக்கள், 1 ரூபாயா 2 ரூபாயா 3 ரூபாயா எடுத்து போட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. அவன் என்ன பண்ணுறாங்க, நான் தர்மம் பண்ணிட்டேன்ப்பா, நான் என்ன பண்ணிட்டேன், தர்மம் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்ட்டு அவங்க நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து சார் இதோட நம்மளோட கணக்கு முடியலை சார். ஏன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த 1 ரூபாயோ 2 ரூபாயோ நம்ம போட்ட பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் புகை பிடிக்கலாம், இல்லைனா மது அருந்தலாம். ஒரு உதாரணத்துக்கு மது அருந்திட்டு யாருன்னா போய்ட்டு யாருன்னா கொலை செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும், அவன் கொலை செஞ்சதில் என்னென்னலாம் வந்து தப்பு காரு, அந்த கொலை செய்தது தப்பு, அவனுக்கு என்னென்னலாம் தண்டனை கிடைக்குதோ அதில் பகுதி தண்டனை நமக்கும் வந்துடும். ஏன் அப்படின்னா நம்ம தானே காசு கொடுத்தோம், அவன் நம்ம காசு கொடுக்காமல் இருந்தால் அவன் என்ன பண்ணியிருப்பான், அவன் மது அருந்தாமே இருந்திருப்பான். அப்போ மது அருந்ததுனால அதுனால் நம்ம காசு கொடுத்தோம், அதனால் அவன் மது அருந்தினான், அவன் மது அருந்ததுனால அவன் என்ன பண்ணான், யாரையோ ஒருத்தரை போயிட்டு கொண்டுட்டான். கொன்னதுனால என்னாச்சு, அவனுக்கு தண்டனை கிடைக்கிறதுல அதில் பகுதி தண்டனை நமக்கும் வந்துடும். அதே ஒரு நல்ல காரியத்துக்கு செய்தோம் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் நல்ல பலன் கிடைக்குதோ அதிலேருந்து கொஞ்சம் பலன் நமக்கும் வந்து கிடைக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம வந்து நல்ல காரியங்களுக்கு கோயிலில் இருக்கிறவங்க பகவானோட திருப்தி காண்டியே நம்மளுடைய பணத்தை வந்து லக்ஷ்மியை வந்து பயன்படுத்தினார்கள் அப்படின்னா நமக்கு நல்லது வந்து கிடைக்கும். அதனால தான் சில மனிதர்கள் கேட்குறது உண்டு, ஏன் வந்து நல்ல மனிதர்களுக்கு துன்பங்கள் ஏற்படுகிறது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம எங்கன்னா போட்டு பிச்சைக்காரனுக்கு போட்டுறோம், பிச்சைக்காரனை போட்டதும் அவன் எங்கன்னா அவன் நமக்கு எப்படி தெரியும், அவன் நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுறானா தப்பு காரியத்துக்கு செலவு பண்ணுறானா அப்படின்னு நமக்கு வந்து தெரியாது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் சொல்கிறது போல் இதை வந்து கர்மத்தை அறிவது மிகவும் கடினம். அதனால் நம்ம என்ன பண்ணோம், பக்தி பெயர் செய்கிறதே வந்து மேல், வந்து சாஸ்திரத்தில் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வது கடினம் அப்படின்னு வந்து சில பிரபுபாதரும் சொல்கிறார். அதுக்கப்புறம் விக்ரமம் அப்படின்னா செய்யக்கூடாத செயல்கள், சாஸ்திரத்தில் என்னென்னலாம் வந்து செய்யக்கூடாதுன்னு இருக்கிறதோ அந்த செயல்களை செய்வது விக்ரமம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரோட்டில் நம்ம போயிட்டு இருக்கோன்னு வச்சுக்கோங்க, யாரே ஒருத்தரை குத்தி கொண்டுட்டோம், கொண்டுட்டோம்னா என்ன ஆகும், நம்ம வந்து பாதுகாவலர்கள் வந்து நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டு உள்ளே போட்டுருவாங்க. உள்ளே போட்டு நம்மளை வந்து வந்து உயர் சில நேரத்துக்கு என்ன பண்ணுவாங்க, தொங்க விட்ருவாங்க. நம்ம எப்படி வந்து, அதுவும் நம்ம இந்தியாவில் நம்ம என்ன தப்பு காரியம் செய்தாலும் அது ஒரு குறுக்கு வழி வச்சு வெளியில் வந்துடுறாங்க. ஆனால் வந்து பகவானோட சட்டத்திட்டங்கள் அப்படிலாம் வந்து நம்மளால் வர முடியாது. ஒரு உதாரணத்துக்கு என்ன பண்ணுறாங்க, நம்மளை வந்து காவல் நிலையத்தில் போட்டுட்டு தூக்கில் போட்டுருவாங்க, நம்ம யாருன்னா குத்திக்கிட்டோம் அப்படின்னா. அதே இதுக்கு பெயர் வந்து விகர்மம், செய்யக்கூடாத செயல்களை செய்கிறது. அதுவே வந்து அகர்மம், அகர்மம் அப்படின்னா எந்த விதமான வந்து செயல்களும் வந்து அதாவது எதிர் விளைவுகளும் கிடையாது, விளைவுகள் எந்த மாதிரி விதமான விளைவுகளுமே வந்து கிடையாதது தான் வந்து அகர்மம், பக்தி துண்டு அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம மின்னடிக்கு வந்து கொன்று யாருன்னா குத்திட்டோம் அப்படின்னா அவங்கள நம்மளை வந்து போயிட்டு ஜெயிலில் போட்டுறாங்க. அதே வந்து ஒரு அரசாங்கம் வந்து சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அரசாங்கம் என்ன பண்ணுது, இராணுவத்தில் போயிட்டு நீங்கள் இவர்கள் எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படின்னு வந்து கட்டளையிட்டார்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போய் கொல்கிறோம் அப்படின்னா அப்போ எங்கன்னா நமக்கு வந்து வருமா என்ன, எதனாவது கெட்ட விளைவுகள் வருமா என்ன, கண்டிப்பாக வந்து யாருன்னா ஜெயிலில் நம்மளை போய் பிடிச்சி போடுவாங்களா. நாங்கள் முன்னாடி எங்க என்னங்க இது அநியாயமாக இருக்குது, இவர் முன்னாடி கொன்னார், முன்னாடி கொன்னார், அவர் கொண்டு போய் தூக்கி ஜெயிலில் போட்டிங்க, இப்போவும் என்ன பண்ணுறாரு, அவர் முன்னாடி ஒருத்தர் தான் கொலை பண்ணியிருந்தார், இப்போ வந்து நிறைய பேரை சுட்டிருக்காருங்க அவர், நம்ம என்ன பண்ணிட்டோம், அவர் இராணுவ வீரருங்க, அவர் நிறைய பேரை சுட்டிருக்காரு, நீங்கள் என்ன அவரை வந்து ஜெயிலில் போடாமல் அவருக்கு வந்து தங்க பதக்கம்லாம் கொடுக்குறீங்களே அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? கேட்க முடியாது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச செயல் வந்து அரசாங்கம் சொல்லவே இல்லை அவரை வந்து கொலை பண்ண சொல்லி. ஆனால் இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கு, அரசாங்கமே வந்து அவர்களை கொல்ல சொல்லியிருக்கு. அப்படி அரசாங்கம் சொல்லும் பொழுது இவர் கொன்னார் அப்படின்னா அவருக்கு வந்து தங்க பதக்கம் கிடைக்குது. இது என்னங்க அநியாயமாக இருக்குது? ஒரு இடத்துல தங்க பதக்கம் கிடைக்குது, இன்னொரு இடத்துல ஜெயிலில் போடுறாங்க. ரெண்டும் பார்க்குறதுக்கு வந்து ஒரே செயல் தான். இருந்தாலும் வந்து அது வந்து அரசாங்கம் சொன்னிச்சு, இது வந்து அரசாங்கம் சொல்லலை. அதுபோல் வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை செய்தோம் அப்படின்னா வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் அதை சொல்லியிருக்கிறத வந்து சொல்லியிருக்கிறதுக்கு எதிர்மறையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து தண்டனை கிடைக்கும். அதனால தான் சில பிரபுபாதர் இதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி எது செய்யணும் எது செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு பிச்சைக்காரனை பார்த்தோம், அது பிச்சைக்காரனுக்கு நம்ம 1 ரூபா கொடுக்கறது தர்மமாக தான் தெரியுது. ஆனால் அவன் என்ன பண்ணான், தப்பாக செஞ்சிட்டான் அப்படின்னா வந்து தப்பு கிடைக்குது. அதுபோல் இது வந்து கர்மமா இல்லை விகர்மமா, செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு வந்து நமக்கே சாஸ்திர அறிவு வந்து பற்றாக்குறையாக இருக்குது. அந்த நேரத்தில் வந்து ஒன்றொன்றே ஆராய்ச்சி பண்ணி நம்ம செய்கிறத சில பிரபுபாதர் சொல்கிறாரு ரொம்பவும் வந்து கடினம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அகர்மா அகர்மா பண்ணும்பொழுது, அதாவது கர்மம் ஒருத்தன் பண்ணும்பொழுது சொர்க்கத்துக்கு போகிறான். சொர்க்கத்தில் போயிட்டு நம்மளோட புண்ணியங்கள் முடிந்து போயிடுச்சு அப்படின்னா இங்கே வரான், திரும்பவும் வந்து இந்த பூமிக்கு வந்து விடுகிறான். அது பௌதிக லோகத்துக்கு வந்து திரும்பவும் பிறவி எடுக்கிறான். அவன் அதே ஒருத்தன் விகர்மம் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு வந்து பாவ கணக்குகள் அதிகமாகிவிடும். அதிகமாகிடுச்சுன்னா எங்கே போவான், நரக லோகத்துக்கு வந்து போயிடுவான். நரக லோகத்தில் போயிட்டு துன்பம் அடைந்து விட்டு திரும்பவும் இந்த பௌதிக லோகத்துக்கு வந்துடுவான். ஆனால் வந்து அகர்மம் செய்யும் பொழுது பாவமும் இருக்காது புண்ணியமும் இருக்காது. சில பேர் கேட்கலாம், ஏங்க எப்படிங்க வந்து பாவமும் புண்ணியமும் இல்லாமல் வந்து எப்படி கணக்கை வந்து பூஜ்யமாக்க முடியும் அப்படின்னா முடியவே முடியாது. அதனால தான் கிருஷ்ணர் சொல்கிறார் 18வது அத்தியாயத்தில், சர்வ தர்மான் பரித்தக்ஷ மாமேகம் சரணம் மிருஜம் அகம் ஸ்வம் சர்வ பாபே பிரமோக்ஷை சாமி மா சுச்சகன். அர்ஜுனா, எல்லா விதமான தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணடை அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா, உன்னோட பாவங்களையும் புண்ணியங்களையும் எல்லாத்தையும் நான் நெருப்பு எப்படி சுட்டு எரிக்கிறதோ அதுபோல் எரித்து விட்டு உன்னை மோக்ஷை சாமி மா சுச்சகம், வைகுண்டம் செல்வதற்கு துவாரம் வந்து திறக்கப்படும் அப்படின்னு வந்து கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். இந்த பதத்திலிருந்து நம்ம முக்கியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கர்மா அப்படின்னா விதிக்கப்பட்ட கடமைகளை சாஸ்திரத்தின் சொல்லியிருக்கிறது மாதிரி செய்கிறது வந்து கர்மம் என்று அழைக்கப்படுகிறது. விகர்மம் அப்படின்னா சாஸ்திரத்தில் எதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு செய்ய சொல்லியிருக்கோம் அதையெல்லாம் வந்து செய்கிறது வந்து விகர்மம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு தண்டனை கிடைக்கும். அதுக்கப்புறம் அகர்மம், அகர்மம் அப்படின்னா பக்தி துண்டு, அதில் வந்து பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, எந்த விதமான விளைவுகளும் வந்து கிடையாது. ஜென்ம மிருத்தி ஜராவியாதி, நம்ம மரணம் வந்து பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது சுழற்சியிலிருந்து விடுபட்டு பகவானோட வைகுண்ட தாமத்துக்கு வந்து சென்றடைவோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. நன்றி, வணக்கம். தினமும் பகவத்கீதை கேட்பதற்கு உங்கள் பெயருடன் 0091770891 7102 என்ற எண்ணுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பவும். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ். ஹரே கிருஷ்ணா. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாத கி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.